அனைத்து மாணவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை உங்கள் உவா வானொலியின் ஊடாக சந்திப்பதில் நாம் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நான் லட்சுமிகாந்த் ஆசிரியர், பண்டாரவளை தமிழ் மத்திய கல்லூரி. ஆம் மாணவர்களே, இன்று நாம் கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையில் 4வது தெரிவு வினாவில் இடம்பெறக்கூடிய, அதாவது தரம் 11 பாடப்பரப்பில் தேர்ச்சி 9 காணப்படுகின்ற முதலீடு என்ற பாட அலகு தொடர்பாக நாம் இன்று கலந்துரையாட இருக்கின்றோம். இந்த முதலீடு என்ற பாடத்தை நாம் எடுத்துக்கொண்டால், கடந்த கால வினாபத்திரங்களில் 15 மற்றும் 16வது பகுதி 1 வினாவில் தொடர்ச்சியாக வருவதை நாம் இங்கு பார்க்கக்கூடியதாக காணப்படுகின்றது. அதேபோல் பகுதி 2 கட்டாய வினாவில், 4வதில் சில வேளைகளில் ஒரு வினாவும், தெரிவு வினாவில், 4வது வினாவில் இங்கு இந்த பாடம் தொடர்பான வினாக்கள் இங்கு அதிகமாக இடம்பெறுகின்றது. தரம் 11 பாடப்பரப்பில் தேர்ச்சி 9, அதாவது இறுதி பாடப்பரப்பு ஆகையால் மாணவர்கள் இந்த பாடத்துக்கான வினாவில் சற்று கவனம் செலுத்தும் பட்சத்தில், 4வது வினாவை நீங்கள் தெரிவு செய்கின்ற பொழுது இதற்கான முழுமையான புள்ளிகளை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இங்கு காணப்படுகின்றது. ஆம் மாணவர்களே, இந்த முதலீடு என்ற பாடத்தை நாம் எடுத்துக்கொண்டால், இந்த பாடத்தில் தேர்ச்சி மட்டங்கள் 2 காணப்படுகின்றன. 9.1, 9.2 என்ற 2 தேர்ச்சி மட்டங்கள் காணப்படுகின்றது. இந்த 2 தேர்ச்சி மட்டங்களிலும் உள்ள விடயங்களை நாம் இன்று சற்று சுருக்கமாக இங்கு நோக்குவோமேயானால், முதலாவது முதலீடு என்ற பாடப்பரப்பை நாம் ஆரம்பிப்பதற்கு முன் பல்வேறு விதமாக லாபத்தை தேடக்கூடிய வழிகளை நாம் இங்கு இணங்கின்றிருக்கிறோம். உதாரணமாக, நீங்கள் சாதாரண தரத்தில் நல்ல ஒரு பெறுபேறை பெற்று, உயர்தரத்தில் உங்களுக்கான ஒரு தெரிவு செய்து நல்ல பெறுபேறை பெற்று நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிலுக்கு நீங்கள் செல்கின்றீர்கள். உதாரணமாக நாம் இங்கு எடுத்துக்கொள்வோம், ஒரு வங்கி நிறுவனத்தில் நீங்கள் ஒரு முகாமையாளராக கடமையாற்றுகின்றீர்கள் என எடுத்துக்கொள்வோம். அப்பொழுது உங்களுக்கு சராசரியாக, ஒரு உதாரணமாக, ஒரு 1 லட்சம் ரூபாய், அதாவது 100,000 உங்களுக்கு சம்பளம் கிடைக்குமானால், அந்த 100,000 உங்களுக்கான செலவு ஒரு 50,000 போகுமானால், மீது 50,000 நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றால் சேமிப்பீர்கள். 1 மாதம், 2 மாதம், 3 மாதம், 4 மாதம் என்று நாம் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். ஒரு 10 மாதம் நீங்கள் சேமிக்கிறீர்கள், அல்லது 1 வருடம் சேமிக்கிறீர்கள். இப்ப இங்கு 1 வருடம் நீங்க சேமிக்கப்பட்ட இந்த பணத்தொகை கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் ரூபாய் வரும். அதாவது இந்த பணத்தை கொண்டு நீங்கள் லாபம் தரக்கூடிய பல்வேறு முறைகளில் நீங்க இதை ஈடுபடுத்துறதுக்கான வாய்ப்பு காணப்படுகின்றது. குறிப்பாக இங்கு லாபத்தை, அதாவது ஒரு பொருளாதார நலனை அல்லது ஒரு அனுகூலத்தை எதிர்பார்க்கின்ற ஒரு விடயத்தில் இந்த பணத்தை நீங்கள் ஈடுபடுத்தலாம். உதாரணமாக, உங்களுடைய வீட்டுக்காருக்கு அமையிலேயோ அல்லது உங்களுடைய வீட்டுடனோ ஒரு சிறிய வணிகத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம். அல்லது மாணவர்களே, நீங்கள் ஒரு நகை வாங்கலாம், தங்க நகை கொள்வனவு செய்யக்கூடியதாக காணப்படும். அல்லது ஒரு மோட்டார் சைக்கிளை வாங்கக்கூடியதாக காணப்படும் அந்த பெருமதிக்கு. இப்படி நீங்க முதலீடு செய்த இந்த தொகையை, அதாவது ஈடுபடுத்திய சேமிக்கப்பட்ட இந்த தொகையை ஒரு லாபம் தரக்கூடிய வழிகளில், அல்லது பொருளாதார நலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிகளில், அல்லது ஒரு அனுகூலத்தை எதிர்பார்த்து அந்த பணத்தை நீங்கள் ஈடுபடுத்தலாம். அவ்வாறு நீங்கள் சேமிக்கப்பட்ட இந்த பணத்தொகையினை அனுகூலம் ஒன்றை பெற்றுக்கொள்ளும் நோக்குடன், அல்லது அனுகூலங்களை பெற்றுக்கொள்ளும் எதிர்பார்ப்புடன் ஈடுபடுத்துகின்ற ஒரு நடவடிக்கை தான் இங்கு நாம் முதலீடு என்று நாம் கூற முடியும். இதுதான் முதலீடு, மிக இலகுவான ஒரு விடயம். நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட வருமானம் கிடைக்கின்றது, அந்த வருமானத்தில் நுகர்வு செலவு போக எஞ்சியதை நாம் சேமிக்கின்றோம். சேமிக்கப்பட்ட பணத்தை ஒரு அனுகுணம் கிடைக்கக்கூடிய வகையில் நம்ம என்ன செய்யறோம், ஈடுபடுத்துறோம். அப்படி ஈடுபடுத்துறது முதலீடு என நாம் இங்கு சொல்ல முடியும். அதாவது நபர் ஒருவர் தான் உழைக்கும் வருமானத்தில் சேமித்த பணத்தொகையிலிருந்து அனுகூலங்களை பெற்றுக்கொள்ளும் எதிர்பார்ப்புடன் அதனை ஏதாவது முதலீட்டில் ஈடுபடுத்தல் முதலீடு என எளிமையாக நாம் இங்கு குறிப்பிட முடியும். நபர் ஒருவர் தான் உழைக்கும் வருமானத்திலிருந்து நுகர்வு செலவு போக எஞ்சிய பணத்தை அவர் சேமிக்கின்றார். அவ்வாறு சேமித்த பணத்தொகையிலிருந்து அனுகூலங்களை பெற்றுக்கொள்ளும் எதிர்பார்ப்புடன் அதனை ஏதாவது முதலீட்டில் ஈடுபடுதலே முதலீடு எனப்படும். மாணவர்களே, மீண்டும் ஒரு முறை பார்ப்போமானால், நபர் ஒருவர் தான் உழைத்த வருமானத்தில் சேமித்த பணத்தொகையிலிருந்து அனுகூலங்களை பெற்றுக்கொள்ளும் எதிர்பார்ப்புடன் அதனை ஏதாவது முதலீடு ஒன்றில் ஈடுபடுதலே முதலீடு என நாம் இங்கு குறிப்பிடுகின்றோம். அதாவது இங்கு நாம் முதலீடு என்றால் என்ன என்று நாம் இங்கு பார்த்தோம். இப்பொழுது உங்களுக்கு சில ஞாபகங்கள் வரும். பல்வேறு விதமான முதலீடுகள் தற்காலத்தில் காணப்படுகின்றன. வணிகத்தை எடுத்தோமானால் நாம் நம்மளுடைய கிடைக்கின்ற நம்மளுடைய சேமிப்புக்கு ஏற்ப பல்வேறு விதமான வணிகங்களை நாம் ஆரம்பிக்கலாம். ஒரு சிறிய ஒரு கடையை ஆரம்பிக்கலாம். நிகழ்நிலை அதாவது ஒன்லைன் பிசினஸ்களை நாம் இங்கு ஆரம்பிக்கக்கூடியதாக காணப்படும். பல்வேறு விதமான வணிகங்களை ஆரம்பிக்கலாம். இதன் ஊடாக நாம் அனுகூலங்களை பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் எல்லா நபர்களுக்கும் இங்கு வணிகத்திலேயே முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இங்கு காணப்படாது. எல்லா நபர்களும் தங்களுடைய பணத்தை ஒரு குறிப்பிட்ட ஒரு வணிகத்திலே ஈடுபடுத்த மாட்டார்கள். ஆகவே அவர்கள் தங்களுடைய இந்த பணத்தினை வணிகம் தவிர்த்த வெவ்வேறு வழிகளில் ஈடுபடுத்துவார்கள். இங்கு நாம் பார்க்க இருக்கிறது முதலாவதாக பல்வேறு விதமான முதலீட்டு மார்க்கங்கள். ஒரு பொருளாதார நலன் ஒன்றை பெற்றுக்கொள்ளும் நோக்குடன் தன்னுடைய பணத்தை எந்தெந்த வழிகளில் முதலீடு செய்கின்றனர் என்பதை தற்போது பார்ப்போம். உதாரணமாக இங்கு நான் அடிக்கடி குறிப்பிட்டது, இங்கு ஒரு வணிகத்தை ஆரம்பித்து ஒரு தங்க நகையை கொள்வனம் செய்து இங்கு நாம் ஒரு முதலீட்டு மார்க்கங்களை அல்லது முதலீட்டு வழிமுறைகளை பிரதானமாக நான்காக வகைப்படுத்தி கலைக்க முடியும். முதலீட்டு வழிமுறைகளை பிரதானமாக நான்காக வகைப்படுத்தி கதைக்க முடியும். ஒன்று, ஒரு சிறிய வணிகத்தை ஆரம்பித்தல். இரண்டு, சொத்துக்களை கொள்வனவு செய்தல். மூன்று, வங்கியில் பணத்தை வைப்பு செய்தல். நான்கு, பங்குச்சந்தையில் முதலீடு செய்தல். ஒரு சிறிய வணிகத்தை ஆரம்பித்தல், வங்கியில் பணத்தை வைப்பு செய்தல், சொத்துக்களை அல்லது ஆதாரங்களை கொள்வனவு செய்தல், பங்குச்சந்தையில் தங்களுடைய நிதியை முதலீடு செய்தல். இந்த நான்கு முதலீட்டு வழிமுறைகளின் கீழ் எவ்வாறான முதலீடுகள் காணப்படுகின்றன, அதற்கான அனுகூலங்கள் எவை என நாம் இங்கு பார்ப்போம். அவ்வாறு பார்ப்பதற்கு முன்னர் நாம் இங்கு பார்ப்போம், ஒரு நபர் ஒரு வணிகத்தை ஆரம்பிக்கின்றார் அல்லது ஒரு பணத்தை தங்களுடைய சேமிப்பு வைப்பில் வைப்பு செய்கின்றார் அல்லது நிலையான வைப்பில் வைப்பு செய்கின்றார், தங்க நகையை கொள்வனவு செய்கின்றார் அல்லது காணியை கொள்வனவு செய்கின்றார் அல்லது திரைசேரி உண்டியலை கொள்வனவு செய்கின்றார், பங்குச்சந்தையில் முதலீடு செய்கின்றார். இவ்வாறு பல்வேறு விதமான முதலீடுகளை ஒரு நபர் முதலீடக்கூடியதாக காணப்படுகின்றது. இவ்வாறு ஒரு நபர் தங்களுடைய நிதியை ஒரு வணிகத்தை ஆரம்பிக்கின்றதா அல்லது வங்கியில் வைப்பு செய்கின்றதா அல்லது சொத்துக்களை கொள்வனவு செய்கின்றதா அல்லது பங்குச்சந்தையில் முதலீடு செய்கின்றதா என அவர் சிந்திக்கும் பொழுது, அவர் அதனை தெரிவு செய்யும் பொழுது சில விடயங்கள் இங்கு இவர் கருத்திக் கொள்வார். ஆகவே தற்போது நாம் இங்கு பார்க்க இருப்பது ஒரு முதலீட்டு வழிமுறை ஒன்றை தெரிவு செய்யும் பொழுது கருத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள். உதாரணமாக ஒரு சசி என்ற ஒரு நபரை எடுத்துக்கொள்வோம். இந்த சசி என்ற இந்த நபர் தங்களுடைய நிதியை வங்கியில் வைப்பு செய்கின்றதா, குறிப்பாக சேமிப்பில் வைப்பு செய்கின்றதா, அல்லது நிலையான வைப்பில் வைப்பு செய்கின்றதா? நடைமுறை வைப்பு என்பது இங்கு ஒரு முதலீடாக நாம் கருத முடியாது. அதற்கான காரணங்களை நாம் பார்ப்போம். அல்லது ஒரு வணிகத்தை ஆரம்பிக்கின்றதா, அல்லது பங்கு சந்தையில் முதலீடு செய்கின்றதா, அல்லது சொத்துக்களை கொள்வனவு செய்கின்றதா என்று பார்க்கும் பொழுது ஒரு நபர் மூன்று விடயங்களை இங்கு கருத்தில் கொள்கின்றார். இந்த மூன்று விடயங்களையும் கருத்தில் கொண்டு இவர் தங்களுடைய முதலீட்டு மார்க்கத்தை அல்லது தன்னுடைய முதலீட்டு வழிமுறையை இவர் தெரிவு செய்கின்றார். ஆகவே இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது ஒரு நபர் முதலீட்டு வழிமுறை ஒன்றை தெரிவு செய்யும் போது கருத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள். தன்னுடைய முதலீட்டு வழிமுறை ஒன்றை தெரிவு செய்யும் பொழுது கருத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் மூன்று காணப்படுகின்றது. ஒன்று, முதலீட்டுக்கான நோக்கம். இரண்டாவது, இடர். மூன்றாவது, முதலீட்டின் பொழுது தான் பெற்றுக்கொள்ளும் அனுகூலங்கள். முதலீட்டுக்கான நோக்கம், இரண்டாவது முதலீட்டுக்கான இடர், மூன்றாவது முதலீட்டின் மூலம் தான் பெற்றுக்கொள்ளும் அனுகூலம். முதலாவதாக நாம் இங்கு முதலீட்டுக்கான நோக்கத்தை சற்று பார்ப்போமேயானால், எதற்காக தன்னுடைய நிதியை முதலீடு செய்கின்றார், எந்த காரணத்துக்காக தன்னுடைய நிதியை முதலீடு செய்கின்றார் என அவர் பார்ப்பதே முதலீட்டுக்கான நோக்கமாகும். உதாரணமாக நாம் இங்கு எடுப்போம், ஒரு தந்தையை எடுப்போம். இவர் தன்னுடைய சேமிப்பு பணத்தை முதலீடு செய்வதற்கான காரணங்கள், ஒன்றாவது தன்னுடைய பிள்ளைக்கான உயர்கல்வியாக காணப்படலாம். தன்னுடைய பிள்ளை பல்கலைக்கழகம் செல்லும் பொழுது அதற்கான செலவுகளை மேற்கொள்வதற்காக தன்னுடைய காசை அவர் முதலீடு செய்யலாம். உதாரணமாக வங்கியில் வைப்பு செய்து வைக்கலாம், அல்லது பங்குகளை வாங்கி வைக்கலாம், அல்லது திரைசேரி உண்டியல கொள்வனவு செய்து வைக்கலாம். இது ஒரு நோக்கம். அல்லது தன்னுடைய பிள்ளைகளுக்கான திருமண செலவுகளுக்காக இவர் தன்னுடைய பணத்தை முதலீடு செய்து வைக்கலாம். வங்கியில் வைப்பு செய்யலாம், திரைசேரி உண்டியல கொள்வனவு செய்து வைக்கலாம், அல்லது தங்க நகைகளை அல்லது நிலத்தை கொள்வனவு செய்து வைக்கலாம். அதே போல் ஒரு நபர் தன்னுடைய 60 வயதுக்கு பிறகு, தான் ஓய்வு பெற்ற பிறகு தன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை கொண்டு நடத்துவதற்கு தன்னுடைய பணத்தை முதலீடு செய்து வைக்கலாம். அல்லது தான் ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக தன்னுடைய நிதியினை இவர் முதலீடு செய்து வைக்கலாம். தன்னுடைய வாழ்க்கை தரத்தினை உயர்த்தி கார் அல்லது வீடு, இந்த தங்க நகைகள் இதெல்லாம் வைத்துக் கொண்டு ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வதற்காக தன்னுடைய நிதியினை இவர் முதலீடு செய்து வைக்கலாம். அல்லது தற்காலத்தில் முதலீடு செய்து அவசர தேவையின் பொழுது அதனை விற்று பணமாக மாற்றிக்கொள்வதற்காக முதலீடு செய்து வைக்கலாம். இப்பொழுது உதாரணமாக நாம் எடுத்தோமானால், உலக நாடுகளில் இங்கு பொருளாதார வீழ்ச்சி, இலங்கை உட்பட உலகத்தில் நிறைய நாடுகளில் பொருளாதார வீழ்ச்சி சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை இந்த கொரோனா பெருந்தொற்று காரணமாக ஏற்பட்டுள்ளது. பணத்துக்கான பெறுமதி தொடர்ச்சியாக நிறைய நாடுகளில், அதிகமான நாடுகளில் வீழ்ச்சி அடைந்து செல்கின்றது. ஒரு குறிப்பிட்ட ஒரு ரூபாய் பெறுமதியை கொடுத்து வாங்கக்கூடிய பொருட்கள் சேவைகளுடைய அளவு குறைவடைந்து செல்கின்றது. உதாரணமாக இலங்கை போன்ற சிறிய நாடுகளில் மாத வருமானத்தை கொண்டு ஒரு நபர் 30 நாட்களுக்கு தங்களுடைய நுகர்வு செலவை மேற்கொண்டாம். ஆனால் தற்போது பணத்தின் பெறுமதி வீழ்ச்சியின் காரணமாக இவர் இந்த காலகட்டத்தில் 20 நாட்கள் தான் தன்னுடைய வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. இவ்வாறான காலகட்டத்தில் பணமாக வைத்துக் கொள்வது இங்கு பணத்தின் பெறுமதி தொடர்ச்சியாக வீழ்ச்சி அடையும் பொழுது அதில் எந்த ஒரு பயனும் அடைய முடியாது. ஆகவே இவர்கள் என்ன, ஒரு திரைசேரி உண்டியலையோ அல்லது பங்குகளையோ அல்லது காணியையோ அல்லது தங்க நகைகளை கொள்வனவு செய்யும் பொழுது மீண்டும் அதனை விற்று பணமாக மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படும். ஆகவே இவ்வாறான நிலைமைகளை எதிர்கொள்வதற்காகவும் தன்னுடைய பணத்தை இவர் என்ன செய்யலாம், முதலீடு செய்து வைக்கக்கூடியதாக காணப்படுகின்றது. ஆகவே முதலாவது நாம் பார்த்தோம் முதலீட்டுக்கான நோக்கம். இரண்டாவதாக நாம் பார்ப்போம் இடர், அதாவது தான் முதலீடு செய்து வைத்திருக்கும் பணத்துக்கான பாதுகாப்பு. சில நேரங்களில் கையில் பணமாக வைத்துக் கொள்ளும் பட்சத்தில் இதற்கான பாதுகாப்பு மிக குறைவு. ஆகவே இந்த பாதுகாப்பு அல்லது இடரை எதிர்கொள்வதற்காக இவர் தன்னுடைய பணத்தினை பல்வேறு வழிகளில் முதலீடு செய்து வைக்கலாம். உதாரணமாக திரைசேரி உண்டியல், மிக இடர் குறைந்த ஒரு முதலீட்டு மார்க்கம் திரைசேரி உண்டியல் ஆகும். கடந்த காலங்களில் பகுதி ஒன்றில் இந்த வினா எழுப்பப்பட்டுள்ளது. ஒரு 4 வினாக்களை கொடுத்துட்டு பின்வருவனவற்றில் இடர் குறைந்த முதலீட்டு மார்க்கம் எது? பங்குகள், திரைசேரி உண்டியல். இவ்வாறு கொடுத்து திரைசேரி உண்டியல். அதுக்கான காரணம், பூரண அரச பாதுகாப்பு காணப்படுவதன் காரணமாக திரைசேரி உண்டியல் இடர் குறைந்த முதலீட்டு மார்க்கமாக இங்கு காணப்படுகின்றது. அதேபோல் இடர் கூடிய ஒரு முதலீட்டு மார்க்கமாக நாம் எடுத்துக்கொண்டால் அது பங்குகளை கொள்வனவு செய்தல் ஆகும், அல்லது ஒரு வணிகத்தை ஆரம்பித்து ஆகும். உதாரணமாக ஒரு முயற்சியாளர் அல்லது ஒரு வணிகரை எடுத்துக்கொண்டால், ஒரு முயற்சியாளன் என்பவன் இடரை எதிர்கொள்ளக்கூடியவன். அவனுக்கு சில நேரங்களில் லாபமும் வரலாம் அல்லது நட்டமும் வரலாம். இடர் கூடிய ஒரு முதலீட்டு மார்க்கம். பங்குகளில் முதலீடு செய்யும் பொழுது பங்கு சந்தையில் முதலீடு செய்வதும் அவ்வாறு தான். காரணம், பங்களில் முதலீடு செய்யும் பொழுது சில நாட்களில் பங்களின் விலை உயர்வடையலாம், சில நாட்களில் பங்களின் விலை குறைவடையலாம். உதாரணமாக சில மாதங்களுக்கு முன் ஒரு பிரபல ஒரு காட்பந்தாட்ட வீரர் தான் ஒரு பத்திரிகையாளர் முன் ஒரு சந்திப்பை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் கொக்கோ கோலா என்ற ஒரு பானத்துடைய போத்தல் காணப்பட்டுச்சு. இவர் இந்த பானத்தின் போத்தலை எடுத்து கீழே வைத்து விட்டு நீர் அருந்துவது தான் சிறந்தது என்று தண்ணீர் போட்டலை மேலே வைத்தார். அக்கணமே அந்த குறிப்பிட்ட கொக்கோ கோலா நிறுவனத்துடைய பங்குகளின் விலை சடிதியாக வீழ்ச்சி அடைந்தது. அப்ப அந்த காலகட்டங்களில் பங்குகளை கொக்கோ கோலா நிறுவனத்தில் முதலீடு செய்தவர் வித்திருந்தால் அவர் பாரிய ஒரு இழப்பை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை காணப்பட்டிருக்கும். ஆகவே பங்குகளின் விலையும் சற்று கூடலாம், குறையலாம். ஆகவே இடர் கூடிய ஒரு முதலீட்டு மார்க்கமாக இது காணப்படுகின்றது. ஆகவே பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது என்பது இங்கு இடர் கூடிய ஒரு முதலீட்டு மார்க்கமாக காணப்படுது. ஆகவே ஒரு நபர் தன்னுடைய நிதியை முதலீடு செய்யும் பொழுது இடரை இவர் என்ன செய்வார்? கருத்திற்கொண்டு தன்னுடைய நிதியினை முதலீடு செய்வார். மூன்றாவது அனுகூலங்கள், பல்வேறு அனுகூலங்கள். பட்டி வருமானத்தை உழைத்துக் கொள்வதற்காக, பாதுகாப்பை பெற்றுக் கொள்வதற்காக, பங்கு லாபத்தை பெற்றுக் கொள்வதற்காக, பிணையாக வைத்து பணத்தை பெற்றுக் கொள்வதற்காக, இவர் பல்வேறு அனுகூலங்களை பெற்றுக் கொள்வதற்காக இவர் தங்களுடைய நிதியினை முதலீடு செய்கின்றார். இந்த அனுகூலங்களை மீண்டும் ஒரு முறை நாம் தனித்தனியாக பார்ப்போம். உதாரணமாக வட்டி வருமானம், தன்னுடைய பணத்தை சேமிப்பு வைப்பில் அல்லது நிலையான வைப்பில் வைப்பு செய்யும் பொழுது இவர் வட்டி வருமானத்தை உழைக்கின்றார், அல்லது திரைசேரி உண்டியலை கொள்வனம் செய்யும் பொழுது இவர் வட்டி வருமானத்தை உழைக்கின்றார். இரண்டாவது பாதுகாப்பு, திரைசேரி உண்டியல்களை கொள்வனம் செய்யும் பொழுது அந்த பணத்துக்கான பூரண பாதுகாப்பு காணப்படுகின்றது. ஒரு காணியை கொள்வனம் செய்யும் பொழுது அந்த பணத்துக்கான பூரண பாதுகாப்பு காணப்படுகின்றது. காரணம் என்னவென்றால், காணியை திருடவோ மோசடி செய்வதோ இயலாது, மிக குறைவு. மூன்றாவது மூலதன லாபம், உதாரணமாக சொத்துக்களை கொள்வனவு செய்யும் பொழுது, குறிப்பாக பங்குகளை கொள்வனவு செய்யும் பொழுது மூலதன லாபத்தை உழைக்கலாம், அல்லது காணியை கொள்வனவு செய்யும் பொழுது. ஒரு காலமும் இந்த சந்தர்ப்பத்திலும் காணியுடைய பெருமதி குறைவடையவே குறைவடையாது. காணியின் பெருமதி அதிகரித்து செல்லும், தொடர்ச்சியாக அதிகரித்து செல்லும். ஆகவே இங்கு காணி கொள்வனவு செய்தல், அல்லது திரைசேரி உண்டியலில் முதலீடு செய்தல், அல்லது தங்க ஆபரணங்களை கொள்வனவு செய்தல், வீடை கொள்வனவு செய்தல் ஒரு பாதுகாப்பாக காணப்படுகின்றது. அடுத்ததாக மூலதன லாபம், பங்குகளை கொள்வனவு செய்யும் பொழுதும் மூலதன லாபத்தை உழைக்கலாம். அதே போல் ஒரு காணியை கொள்வனவு செய்யும் பொழுதும் மூலதன லாபத்தை உழைக்கலாம். அல்லது ஒரு வீடை கொள்வனவு செய்யும் பொழுதும் அந்த வீடு அல்லது பங்குகள் அல்லது காணியை மீண்டும் விற்கும் பொழுது அதனுடைய விலை அதிகரிக்கும் பொழுது அதனை பயன்படுத்தி மூலதன லாபத்தை இவர் உழைக்கக்கூடியதாக காணப்படுகின்றது. அடுத்து பங்கு லாபத்தை பெற்றுக் கொள்ளல், பங்குகளில் முதலீடு செய்வதன் ஊடாக பங்கு லாபத்தை பெற்றுக் கொள்ளலாம். அதே போல் வணிகத்தை ஆரம்பிப்பதன் ஊடாக லாபம் அல்லது நட்டத்தை பெற்றுக் கொள்ளலாம். இதற்காக தன்னுடைய பணத்தை இவர் முதலீடு செய்கின்றார். அடுத்ததாக பிணையாக வைத்து அவசர தேவையின் பொழுது கடனை பெற்றுக் கொள்வதற்காக பங்கு சான்றிதழ்கள், திரைசேதி உண்டியல்கள், நிலையான வைப்பு சான்றிதழ், காணி, தங்க நகை, வீடு, இதுகளை பிணையாக வைத்து இவர் பணத்தை பெற்றுக் கொள்ளலாம். இவ்வாறு இந்த சொத்துக்களை பிணையாக வைத்து தங்களுடைய பணத்தை பெற்றுக் கொள்வதற்காகவும் இவர்கள் இந்த பணத்தை முதலீடு செய்கின்றனர். ஆகவே சுருக்கமாக எல்லா விதமான முதலீட்டு மார்க்கத்துடைய அனுகூலங்களை நாம் சுருக்கமாக நாம் பார்த்தோமேயானால், பட்டு வருமானத்தை பெற்றுக் கொள்வதற்காக, பணத்துக்கான பாதுகாப்பினை பெற்றுக் கொள்வதற்காக, மூலதன லாபத்தினை பெற்றுக் கொள்வதற்காக, பங்கு லாபத்தினை பெற்றுக் கொள்வதற்காக, பிணையாக வைத்து கடனை பெற்றுக் கொள்வதற்காக இங்கு இவர்கள் பணத்தை முதலீடு செய்கின்றனர். ஆகவே மாணவர்களை, நாம் இங்கு முதலீடு என்றால் என்ன என்பதை பார்த்தோம். அடுத்ததாக ஒரு சிறந்த முதலீட்டு மார்க்கம் ஒன்றை தெரிவு செய்யும் பொழுது கருத்தில் கொள்ள வேண்டிய காரணிகளை நாம் பார்த்தோம். அடுத்ததாக நாம் பார்ப்போம் ஒவ்வொரு விதமான முதலீட்டு மார்க்கத்தின் அனுகூலங்களையும் மிக சுருக்கமாக பார்ப்போம். இது நீங்கள் சில முதலீட்டு மார்க்கத்துடைய அனுகூலங்களை பணம் வங்கி என்ற, அதாவது துணைநிலை சேவைகளும் வியாபாரமும் என்ற பாடாலையில், பண வங்கி என்ற பாட தேர்ச்சி மட்டத்தில் நீங்கள் இதனை படித்திருப்பீர்கள். அதனை சற்று நாம் இங்கு நினைவூட்டுகின்றோம். முதலாவதாக இங்கு நாம் பார்த்தோம்னால் வணிகம் ஒன்றை ஆரம்பிப்பதனால் உள்ள அனுகூலம், ஒரு நபர் தன்னுடைய வருமானத்துக்கு அல்லது தன்னுடைய இயலளவுக்கு ஏற்றவாறு இவர் வணிகத்தை ஆரம்பிப்பார். ஒரு சிறிய ஒரு பெட்டிக்கடை அல்லது ஒரு தெருக்கடை, மிக குறைவாக ஆரம்பிக்கப்படுகின்ற நிகழ்நிலை சிறு 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 வணிகங்கள் காணப்படுகின்றன. அது இல்லாமல் பாரிய பாரிய கம்பெனிகள் காணப்படுகின்றன. இவர் தன்னுடைய இயலளவுக்கு ஏற்றவாறு இவர்கள் தங்களுடைய வணிகங்களை ஆரம்பிக்கின்றனர். ஆகவே தான் ஆரம்பித்த வணிகத்திலிருந்து லாபம் அடையும் பொழுது இவர் ஒரு பூரண திருப்தியை அடைகின்றார், லாபத்தை இவர் அடைகின்றார், சமூகத்தில் இவருக்கு ஒரு வணிகர் என்ற ஒரு அந்தஸ்து கிடைக்கின்றது. இவ்வாறான பல்வேறு அனுகூலங்களை வணிகம் ஒன்றை ஆரம்பிப்பதன் ஊடாக இங்கு அடையக்கூடியதாக காணப்படுகின்றது. மாணவர்களே, அதேபோல் இங்கு சேமிப்பு கணக்கு, சேமிப்பு கணக்கு என்றால் என்ன என்று நாம் சுருக்கமாக பார்ப்போம். அதாவது பணத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்காகவும் வட்டி வருமானத்தை பெற்றுக் கொள்வதற்காகவும் பணத்தை வங்கிகளில் அல்லது நிதி நிறுவனங்களில், எல்லா நிதி நிறுவனங்களிலும் அல்ல, சில நிதி நிறுவனங்களில் முதலீடு செய்தலே சேமிப்பு வைப்பாகும். உதாரணமாக நீங்கள் நிறைய சேமிப்பு வைப்புகளை கேள்விப்பட்டிருப்பீர்கள். உதாரணமாக சிசுதான, ரன் கேக்கலு, முதியோருக்கான சேமிப்பு கணக்கு, இளைஞருக்கான எஸ் கணக்கு, இவ்வாறான கணக்குகள் காணப்படுகின்றது. இவ்வாறான சேமிப்பு வைப்புகளில் பணத்தை வைப்பு செய்யும் பொழுது அது ஒரு முதலீடாக காணப்படுகின்றது. இவர் சேமிப்பு வைப்புகளில் தங்களுடைய பணத்தை முதலீடு செய்வதற்கான காரணம் இரண்டு. ஒன்று, தங்களுடைய பணத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு. பணத்தை கையில் வைத்திருக்கும் பொழுது பணத்துக்கான பாதுகாப்பினை உறுதிப்படுத்த முடியாது. ஆகவே இந்த நபர் இந்த பணத்தினை வங்கியில் வைப்பு செய்யும் பொழுது அந்த பணம் வங்கியில் பாதுகாப்பாக காணப்படும். தேவையான சந்தர்ப்பங்களில் இவர் இந்த பணத்தை வங்கி புத்தகத்தை பயன்படுத்தியோ அல்லது ஏடிஎம் கார்டை பயன்படுத்தியோ பெற்றுக் கொள்ளலாம். சில நேரங்களில் வரவட்டையை பயன்படுத்தி பொருட்கள் சேவைகளை கொள்முதல் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் தற்காலத்தில் காணப்படுகின்றன. தற்காலத்தில் உங்களுக்கு தெரியும், சம்பத் வங்கி எடுத்துக்கொண்டால் சம்பத் வங்கியில் எந்த விதமான இயந்திரத்தையும் நாம் இயக்காமல் தங்களுடைய கையடக தொலைபேசி மூலமாக பணத்தை எடுப்பதற்கான வாய்ப்பு கூட தற்காலத்தில் செய்து கொடுத்திருக்கின்றனர். இவ்வாறு நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இவர் தேவையான சந்தர்ப்பங்களில் இவர்கள் பணத்தை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது. ஆகவே சேமிப்பு வைப்பில் பணத்தை வைப்பு செய்வதனால் பூரண பாதுகாப்பு கிடைக்கின்றது. இரண்டாவது, பணத்துக்கான வட்டி கிடைக்கின்றது. மூன்றாவது, ஏனைய அனுகூலங்கள், உங்களுக்கு தெரியும் சித்திரை வருடப்பிறப்பு போன்ற காலங்களில் தங்களுடைய பணத்தை அல்லது சிறுவர் சேமிப்பு கணக்கில் பல்வேறு சேமிப்பு கணக்குகளில் முதலீடு செய்யும் பொழுது பல்வேறு பரிசுகள் கிடைக்கும். சில நேரங்களில் உங்களுக்கு இன்டர்நேஷனல் வங்கியில் லொத்தர் சீட்டு மூலியமான பரிசுகள் கிடைக்கப்பட்டது. இவ்வாறு நிறைய பரிசுகள் பெற்றுக் கொள்வதற்காகவும் நபர்கள் பணத்தை சேமிப்பு வைப்புகளில் வைப்பு செய்கின்றனர். இரண்டாவதாக நாம் பார்ப்போம் நிலையான வாய்ப்பில் வைப்பு செய்தல். ஆகவே இங்கு ஒரு வணிகத்தை ஆரம்பிப்பதனால் கிடைக்கின்ற அனுகூலங்களை பார்த்தோம். அதே போல் சேமிப்பு கணக்கில் வைப்பு செய்வதனால் கிடைக்கின்ற அனுகூலங்கள் பார்ப்போம். தற்போது நிலையான வாய்ப்பில் வைப்பு செய்வதனால் கிடைக்கும் அனுகூலங்கள். பொதுவாக நிலையான வாய்ப்பு என்பது வட்டி வருமானத்தை பெற்றுக் கொள்வதற்காகவும் பணத்தை பாதுகாத்து வைத்துக் கொள்வதற்காகவும் உருவாக்கப்படுகின்ற கணக்குகளே இங்கு நிலையான வைப்புகள் ஆகும். உதாரணமாக உங்களுக்கு தெரியும் 3 மாதம், 6 மாதம், 1 வருடம், 2 வருடம், 5 வருடம் என ஒவ்வொரு காலகட்டத்துக்குமான நிலையான வைப்புகள் காணப்படுகின்றன. ஆகவே வைப்பு செய்கின்ற காலகட்டங்கள் அதிகரிக்க அதிகரிக்க வட்டி தொகையும் அதிகரித்துக் கொண்டே செல்லும். நிறைய வங்கிகளில் 10%, 12% அவ்வாறே காணப்படுகின்றது நிலையான வைப்புக்கான வட்டி காணப்படுகின்றது. இந்த நிலையான வைப்புக்கான வட்டியையும் வங்கிகள் மாதாந்தம் அல்லது தேவையான புலதெல்லாம் தற்காலத்தில் வழங்குகின்றனர். ஆகவே தங்களுடைய பணத்தை வங்கியில் வைப்பு செய்வதன் ஊடாக உயர்வான வட்டியை பெற்றுக் கொள்வதற்காக இவர்கள் தங்களுடைய பணத்தினை நிலையான வைப்பில் வைப்பு செய்கின்றனர். அதேபோல் பணத்துக்கான பூரண ஒரு பாதுகாப்பு கிடைக்கின்றது. வைப்பு செய்யும் பொழுது வைப்பு சான்றிதழ்கள் வழங்குவார்கள் வங்கியினால். அந்த வைப்பு சான்றிதழை வைத்துக் கொண்டு நம் பணத்தை பாதுகாப்பாக வங்கியில் வைத்துக் கொள்ளலாம். அதேபோல் இந்த நிலையான வைப்பு சான்றிதழை வங்கியில் பிணையாக வைத்து கடனை பெற்றுக் கொள்ளலாம். தான் வைப்பு செய்த அதே நிதி நிறுவனத்தில் அதே வங்கியில் வைப்பு செய்து கூட நாம் பணத்தை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு கூட இங்கு காணப்படுகின்றது. அதேபோல் சொத்துக்களை கொள்வனவு செய்தல். ஒரு நபர் காணி, தங்க நகைகள், வாகனங்கள், வீடு போன்றவற்றை கொள்வனவு செய்வதன் ஊடாக தங்களுடைய பணத்தை வினைத்திறனான முறையில் முதலீடு செய்தலே சொத்துக்களில் கொள்வனவு செய்தல் எனப்படும். தற்போது உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் மாணவர்களே, உங்கள் வீடுகளில் கொள்வனவு செய்யப்பட்ட சொத்துக்கள் காணியாக காணப்படலாம், தங்க ஆபரணங்களாக காணப்படலாம், ஒரு வாகனமாக காணப்படலாம், வீடாக காணப்படலாம். இவ்வாறான சொத்துக்களில் தங்களுடைய பணத்தை முதலீடு செய்யும் பொழுது அது ஒரு வினைத்திறனான ஒரு முதலீடாக இங்கு காணப்படுகின்றது. இங்கு நாம் சொத்துக்களை கொள்வனவு செய்வதனால் கிடைக்கின்ற அனுகூலங்களை சற்று பார்ப்போமானால், முதலாவது, ஒரு நபர் அந்த சொத்துக்களை கொள்வனவு செய்வதன் ஊடாக அந்த சொத்தின் உரிமையாளராக அவர் மாறுகின்றனர். நான் ஒரு வாகனத்தை அல்லது ஒரு மோட்டார் சைக்கிளை கொள்வனவு செய்கின்றேன் என்றால் அந்த மோட்டார் சைக்கிளுக்கான உரிமையாளராக நான் மாறுவேன். நீங்கள் ஒரு காணிக்கான ஒரு சொந்தக்காரராக ஆக வேண்டுமானால் அவர் காணியை கொள்வனவு செய்ய வேண்டும். ஆகவே இந்த சொத்துக்கான ஒரு உரிமையாளராக நான் மாறுவேன், காணப்படுகின்றேன். ஆகவே ஒரு சொத்துக்கான ஒரு உரிமையாளராக நான் காணப்படும் பொழுது அந்த சொத்தினை முழுமையாக பயன்படுத்துவதற்கான ஒரு அதிகாரம் எனக்கு கிடைக்கின்றது. ஆகவே அச்சொத்தினை முழுமையாக நான் பயன்படுத்தக்கூடியதாக காணப்படுகின்றது. தேவையான பொழுது நான் பயணிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. தற்காலத்தில் இந்த பயணத்தடை காலங்களில் பஸ் போக்குவரத்து எல்லாம் இல்லை. ஆகவே சொந்த வாகனங்கள் காணப்படுகின்ற நபர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் தங்களுடைய சொந்த வாகனங்களை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி தங்களுடைய சொத்துக்கான உரிமையாளராக நான் காணப்படுகின்ற பொழுது அந்த சொத்தினை பயன்படுத்துவதற்காக ஒரு அதிகாரம் கிடைக்கின்றதாகவே சொத்தினை நான் பயன்படுத்துகின்றேன். மூன்றாவது, இந்த சொத்தினை பிணையாக வைத்து கடன் பெற்றுக் கொள்ள முடியும். உதாரணமாக காணி, அவங்க பெரும்பாலும் எல்லாத்துக்கும் தெரிந்த விடயம், தங்க நகைகளை வங்கியில் ஈடாக வைத்து பணத்தை பெறுவார்கள். அது ஒரு உதாரணமாக சொல்லலாம். ஆகவே தங்க நகைங்கிறது ஒரு சொத்து, இந்த சொத்தினை ஈடாக வைத்து பணத்தை பெற்றுக் கொள்ளலாம். அதே போல் காணி, வீடு, வாகனங்கள், நிதி கம்பெனி, உதாரணமாக பினான்ஸ் கம்பெனி என்று நாம் கேள்விப்பட்டிருக்கோம். இங்கால இந்த சொத்துக்களை நாம் ஈடாக வைத்து நாம் பணத்தை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்ததாக, இந்த சொத்துக்களை வாடகைக்கோ அல்லது குத்தகைக்கோ விட முடியும். உதாரணமாக என்னிடம் ஒரு வீடு காணப்படுகின்றது என்ற பட்சத்தில் அந்த வீடை நான் வாடகைக்கு விடலாம். நகரத்தில் ஒரு கடை காணப்படுகின்ற பட்சத்தில் அந்த கடையை நான் ஒரு 5 வருடங்கள் குத்தகைக்கு விடலாம். ஆகவே இதனூடாக நான் ஒரு மேலதிக வருமானத்தை உழைத்துக் கொள்ள வாய்ப்பு கிடைக்கின்றது. ஆகவே மாணவர்களே, இந்த சொத்துக்களை கொள்வனவு செய்வதன் ஊடாக அந்த சொத்தினை பயன்படுத்துவதற்கான ஒரு பூரண உரிமை கிடைக்கின்றது. ஆகவே இந்த சொத்தினை நான் பயன்படுத்த முடியும். அதே போல் இந்த சொத்தினை நான் எந்த சந்தர்ப்பத்திலும் தேவையான பொழுது விற்று நான் பணமாக மாற்றிக்கொள்ள முடியும். எனக்கு நிதி தட்டுப்பாடு ஏற்படுகின்ற பட்சத்தில், ஒரு காணியோ ஒரு வீடோ ஒரு வாகனமாக காணப்படுகின்ற பட்சத்தில் அதனை விற்று நான் பணமாக மாற்றிக்கொள்ள முடியும். அதே போல் பிணையாக வைத்து நான் கடனை பெற்றுக் கொள்ள முடியும். அதே போல் வாடகைக்கு அல்லது குத்தகைக்கு சொத்துக்களை விட முடியும். ஆகவே மாணவர்களை, இங்கு நாம் முதலீடு என்றால் என்ன? பல்வேறு விதமான முதலீடுகளான சிறு வணிகத்தை ஆரம்பித்தல், வங்கி ஒன்றில் பணத்தை வைப்பு செய்தல். இங்கு வங்கி ஒன்றில் பணத்தை வைப்பு செய்யும் பொழுது நான் ஒரு விடயத்தை இங்கு குறிப்பிட வேண்டும். இங்கு நாம் பார்த்தோம் சேமிப்பு கணக்கில் கிடைக்கின்ற அனுகூலங்கள், அதே போல் நிலையான வைப்பு கிடைக்கின்ற அனுகூலங்களை பார்த்தோம். ஆனால் வணிக வங்கிகளில் இன்னொரு வைப்பு காணப்படுகின்றது, நடைமுறை வைப்பு. இங்கு நாம் நடைமுறை வைப்பினை ஒரு முதலீடாக கருத முடியாது. முதலீடு என்றால் என்ன என்று நாம் இங்கு பார்க்கும் பொழுது, முதலீடு என்பது அனுகூலங்களை பெற்றுக் கொள்வதற்காக அல்லது பொருளாதார நலனை பெற்றுக் கொள்வதற்காக தன்னுடைய பணத்தை முதலீடு செய்தல். இங்கு நடைமுறை வைப்பில் பல்வேறு பற்ற அனுகூலங்கள் காணப்பட்டாலும் வட்டி இங்கு வழங்கப்படாது. ஆகவே வட்டி வழங்கப்படாததன் காரணமாக நடைமுறை வைப்பை இங்கு ஒரு முதலீடாக கருத முடியாது. அதே போல் சொத்துக்களை கொள்வனவு செய்வதனால் எவ்வாறான அனுகூலங்கள் காணப்படுகின்றது என்பதை இங்கு நாம் பார்த்தோம். ஆமாணவர்களே, 9.1 என்ற தேர்ச்சி மட்டத்தில் காணப்படுகின்ற விடயங்களை நாம் மிக சுருக்கமாக இங்கு பார்த்தோம். தற்போது மாணவர்களே, 9.2 என்ற தேர்ச்சி மட்டத்தில் காணப்படுகின்ற ஒரு விடயம் இங்கு நாம் பார்த்த ஒரு முதலீட்டு மார்க்கத்தில் பங்குச்சந்தை முதலீடு பற்றி நாம் பார்க்கவில்லை. இங்கு பங்குச்சந்தை முதலீடு என்பது 9.2. ஆகவே பங்குச்சந்தை என்றால் என்ன என்பது பற்றி நீங்கள் கணித பாடங்களில் சற்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆகவே பங்குச்சந்தை முதலீடு சம்பந்தமாக இங்கு பார்ப்போம். பங்குச்சந்தையை தற்காலத்தில் கொழும்பு பங்கு பரிமாற்று என்று அழைக்கின்றனர். அப்ப கொழும்பு பங்கு பரிமாற்று என்பது பட்டியல்படுத்தப்பட்ட கம்பெனிகளினதும் அரச பிணைப்பத்திரங்களையும் பரிமாற்றம் செய்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனியாக காணப்படுகின்றது. இங்கு பட்டியல்படுத்தப்பட்ட கம்பெனி எனும் பொழுது 2007 ஏழாம் இலக்க கம்பெனி சட்டத்தின் அடிப்படையில் கம்பெனியை வரையறுக்கப்பட்ட கம்பெனி, வரையறுக்கப்படாத கம்பெனி, பிணையால் வரையறுக்கப்பட்ட கம்பெனி என இங்கு வகைப்படுத்த முடியும். ஆகவே வரையறுக்கப்பட்ட கம்பெனியை வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனி, வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனி, கரை கடந்த கம்பெனி என வகைப்படுத்த முடியும். இங்கு வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனியை பட்டியல்படுத்தப்பட்ட கம்பெனி, பட்டியல்படுத்தப்படாத கம்பெனி என இங்கு வகைப்படுத்த முடியும். ஆகவே பட்டியல்படுத்தப்பட்ட கம்பெனி என்பது தங்களுடைய பங்குகளை பங்குச்சந்தையில் பரிமாற்றம் செய்து கொள்வதற்காக பதிவு செய்யப்பட்ட கம்பெனிகளே பட்டியல்படுத்தப்பட்ட கம்பெனிகள் ஆகும். இந்த பட்டியல்படுத்தப்பட்ட கம்பெனிகளானது சாதாரண பங்கு, முன்னுரிமை பங்கு என பங்குகளை அச்சிட்டு வெளியிடுகின்றன. ஆகவே இங்கு முதலாம் தர சந்தை, இரண்டாம் தர சந்தை என்ற இரு சந்தைகள் காணப்படுகின்றன. இச்சந்தையில் நாம் சாதாரண பொதுமக்கள் இங்கு நாம் கம்பெனியின் பங்குகளை இங்கு கொள்வனவு செய்ய முடியும். ஆகவே பாரிய அளவு கம்பெனிகள், சாதாரண மக்கள் தங்களுடைய நிதியை பயன்படுத்தி பங்குகளை கொள்வனவு செய்வதற்காக வாய்ப்பு அளிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான் இங்கு பங்கு சந்தை, அதாவது கொழும்பு பங்கு பரிமாற்று. இது சம்பந்தமான அதிகமான விடயங்களை ஆர்வமுள்ள மாணவர்கள் www.cse.lk என்ற இணையதளத்தில் பிரவேசித்து நீங்கள் பார்வையிடலாம். அதிகமான விடயங்கள் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இங்கு வீட்டில் இருக்கும் இந்த காலகட்டங்களில் பங்கு சந்தை சம்பந்தமாக நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கு பங்கு சந்தையில் இரண்டு விதமான முதலீட்டு மார்க்கங்கள் காணப்படுகின்றது. முதலாவது முதலீட்டு மார்க்கத்தை நாம் எடுத்துக்கொண்டால் பங்குகளை கொள்வனவு செய்தல், அதாவது பட்டியல்படுத்தப்பட்ட கம்பெனியின் பங்குகளை பங்கு சந்தையின் ஊடாக அவர்கள் விற்பார்கள். அந்த பங்குகளை ஒரு நபர் கொள்வனவு செய்கின்றார். அந்த பங்குகள் அந்த பங்கு சந்தையின் ஊடாக அவர் வேற நபர்களுக்கு விற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு காணப்படுகின்றது. இவ்வாறான ஒரு வாய்ப்பு காணப்படக்கூடிய ஒரு சந்தை தான் இங்கு பங்கு சந்தை, அதாவது கொழும்பு பங்கு பரிமாற்று எனப்படும். உதாரணமாக நான் எக்ஸ் என்ற ஒரு கம்பெனியின் பங்குகளை 100 ரூபா பெறுமதியான 1000 பங்குகளை நான் கொள்வனவு செய்கின்றேன் என வைத்துக் கொள்வோம். எக்ஸ் என்ற கம்பெனியில் 100 ரூபா பெறுமதியான 1000 பங்குகளை நான் கொள்வனவு செய்கின்றேன். ஆகவே 100,000 கொடுத்து பங்குகளை நான் கொள்வனவு செய்கின்றேன். இந்த பங்குகளை சுரேஷ் என்பவருக்கு நான் விற்கின்றேன். ஆகவே நான் 100 ரூபா கொடுத்து வாங்கின இந்த பங்குகளை சுரேஷ் என்பவருக்கு நான் 110 ரூபாய்க்கு விற்கின்றேன். சுரேஷ் என்பவர் தனக்கு நிதி தேவைப்படும் சந்தர்ப்பங்களில் இந்த பங்குகளை 115 ரூபாய்க்கு குமாருக்கு விற்பார். குமார் அந்த பங்களுக்கு விலை வருகின்ற சந்தர்ப்பத்தில் ராஜுவுக்கு விற்பார். நான் எனக்கு விருப்பமானால் நான் வை என்ற கம்பெனியிலிருந்து பங்குகளை வாங்குகின்றேன். ஆகவே இவ்வாறு பங்குகள் பரிமாற்றம் வந்து இங்கு நடைபெறுகின்றது. ஆகவே இந்த பங்கு சந்தையில் இந்த பங்குகளை சாதாரண பங்கு, முன்னுரிமை பங்கு என்ற ரெண்டு பங்குகளை கொள்வனவு செய்ய முடியும். ஆகவே இங்கு சாதாரண பங்குகளை கொள்வனவு செய்வதனாலும், முன்னுரிமை பங்குகளை கொள்வனவு செய்வதனாலும் கிடைக்கின்ற பிரதான இரண்டு அனுகூலங்கள், முதலாவது பங்கு லாபம் கிடைக்கின்றது, மூன்றாவது மூலதன லாபம் கிடைக்கின்றது. முதலாவது பங்கு லாபம் கிடைக்கின்றது, இரண்டாவது மூலதன லாபம் கிடைக்கின்றது. ஆகவே உதாரணமாக நான் எக்ஸ் என்ற கம்பெனியில் 100 ரூபா பெறுமதியான 100 பங்குகளை கொள்வனவு செய்வேன் என்றால் பங்கின் பெறுமதி 100 ரூபா. ஆகவே 100 ரூபா பெறுமதியான பங்குக்கு 110 ரூபாய் என்ற அடிப்படையில் இங்கு பங்கு லாபம் கிடைக்கும் பட்சத்தில் எனக்கு 10 ரூபாய் கிடைக்கின்றது. ஆகவே நான் 100 பங்குகளுக்கு கொள்வனவு செய்கின்றேன். ஆகவே இங்கு எனக்கு 1000 ரூபாய் பங்கு லாபம் கிடைக்கின்றது. இது பங்கு லாபம். அதேபோல் நான் 100 ரூபாய்க்கு வாங்கப்பட்ட இந்த பங்கினை 110 ரூபாய்க்கு விற்பேன் என்றால் எனக்கு 10 ரூபாய் லாபம் கிடைக்கின்றது. இது மூலதன லாபம். இந்த ரெண்டு லாபங்களும் சாதாரண பங்கு, முன்னுரிமை பங்கை வாங்கின நபர்களுக்கு பிரதானமாக கிடைக்கின்றது. இதை தவிர சாதாரண பங்குகளை கொள்வனவு செய்த அந்த நபருக்கு கம்பெனியில் காணப்படும் அதிகாரம் பொறுப்புகளில் ஈடுபடுவதற்காக அல்லது அதிகாரம் பொறுப்புகள் கிடைக்கின்றது. உதாரணமாக குறிப்பிட்ட அந்த கம்பெனியில் இவர் இயக்குநராக கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இயக்குநரை தெரிவு செய்வதற்காக வாக்களிக்கிறதற்கான உரிமை காணப்படுகின்றது. அதேபோல் வேறும் சில அனுகூலங்களை எடுத்துக்கொண்டால் இவர்களுக்கு உபகார பங்கை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு காணப்படுகின்றது. உரித்து வளங்களில் முன்னுரிமை இவருக்கு கிடைக்கின்றது. இதற்கு மேலதிகமாக இந்த பங்குரிமையாளர்கள் தங்களுடைய பங்குகளை பிணையாக வைத்து கடனை பெற்றுக் கொள்வதற்கான அனுகூலங்கள் காணப்படுகின்றது. ஆகவே பங்குகளை முதலீடு செய்யும் பொழுது பங்கு லாபம் கிடைக்கின்றது, மூலதன லாபம் கிடைக்கின்றது, தங்களுடைய பங்குகளை பிணையாக வைத்து கடனை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு காணப்படுகின்றது. அதே போல் உபகார பங்கு கிடைக்கின்றது, உரித்துவலங்களில் முன்னுரிமை காணப்படுகின்றது. சாதாரண பங்கு உரிமையாளர்களுக்கு கம்பெனியுடைய அதிகாரம் பொறுப்புகளில் பங்கு கொள்வதற்கான வாய்ப்பு காணப்படுகின்றது. இவ்வாறு அதிகமான அனுகூலங்களை இங்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு காணப்படுகின்றது மாணவர்களே. அதேபோல் இங்கு கொழும்பு பங்கு சந்தையில் பரிமாற்றப்படுகின்ற இன்னொரு பிரதான முதலீட்டு மார்க்கம் திரைசேரி உண்டியல். திரைசேரி உண்டியல் என்பது குறுங்காலம் என்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இங்கு திரைசேரி உண்டியல், திரைசேரி முறிகள் என இரண்டு அரச பிணைப்பத்திரங்கள் காணப்படுகின்றது. ஆகவே உங்களுடைய பாடப்பரப்பில் காணப்படுகின்ற திரைசேரி உண்டியல் என்பது குறுங்காலம். ஆகவே அரசாங்கத்துக்கு தேவையான குறுங்கால நிதியினை பெற்றுக்கொள்வதற்காக அச்சிட்டு வெளியிடப்படுகின்ற கடன் பத்திரங்கள் அல்லது பிணைப்பத்திரங்களே திரைசேரி உண்டியலாகும். அரசாங்கத்துக்கு தேவையான குறுங்கால நிதியினை பெற்றுக்கொள்வதற்காக அரசாங்கத்தினால் அச்சிட்டு வெளியிடப்படுகின்ற பிணைப்பத்திரங்களே திரைசேரி உண்டியலாகும். இங்கு பங்குச்சந்தை எடுத்துக்கொண்டோமானால் பங்குச்சந்தை வந்து நேரடியாக இலங்கை பிணைகள் பரிவர்த்தனை ஆணைக்குழுவின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குவதனால், அரசாங்க சார்பாக இலங்கை பிணைகள் பரிவர்த்தனை ஆணைக்குழுவின் சார்பாக கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குவதனால இந்த இலங்கை பிணைகள் பரிவர்த்தனை ஆணைக்குழு தான் இங்கு பங்குச்சந்தையை கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றனர். ஆகவே பங்குச்சந்தைக்கு அரசாங்கத்தின் தொடர்பு காணப்படுகின்றது. இங்கு திரைசேரி உண்டியலை அரசாங்கம் அச்சிட்டு வெளியிடுகின்றது. ஆகவே அரசாங்கம் அச்சிட்டு வெளியிடுகின்ற திரைசேரி உண்டியலை நாம் கொள்வனவு செய்வதன் ஊடாக இங்கு முழுமையான பாதுகாப்பு கிடைக்கின்றது. அதேபோல் விரைவாக பணமாக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுகின்றது. இதற்கு மேலதிகமாக இங்கு வட்டி வருமானம் கிடைக்கின்றது. ஆகவே திரைசேரி உண்டியலை கொள்வனவு செய்வதன் ஊடாக இங்கு வட்டி வருமானம் கிடைக்கின்றது, முழுமையான அரச பாதுகாப்பு கிடைக்கின்றது, விரைவாக பணமாக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கின்றது. மாணவர்களே, ஆம் மாணவர்களே, இங்கு நாம் முதலீடு என்ற பாடப்பரப்பில் 9.1, 9.2 ஆகிய தேர்ச்சி மட்டங்களை மிக சுருக்கமாக பார்த்தோம். இங்கு முதலீடு என்றால் என்ன என்பதை முதலில் நாம் பார்த்தோம். நபர் ஒருவர் தான் உழைத்த வருமானத்தில் சேமித்த பணத்தொகையில் இருந்து அனுகூலங்களை பெற்றுக்கொள்ளும் எதிர்பார்ப்புடன் அதனை ஏதாவது முதலீட்டில் ஈடுபடுத்தல் முதலீடு என நாம் பார்த்தோம். இந்த முதலீடினை தெரிவு செய்யும் பொழுது முதலீட்டின் நோக்கம், முதலீட்டுக்கான இடர், அனுகூலங்களை கருத்திற்கொள்வர். அதேபோல் பல்வேறு விதமான முதலீட்டு மார்க்கங்களை நாம் இங்கு பார்த்தோம். குறிப்பாக சிறிய வணிகம் ஒன்றை ஆரம்பித்தல், வங்கியில் வைப்பு செய்தல், அதில் சேமிப்பு கணக்கில் வைப்பு செய்தல், நிலையான கணக்கு வைப்பில் வைப்பு செய்தல், அதேபோல் சொத்துக்களை கொள்வனவு செய்தல், உதாரணமாக தங்க நகைகளை கொள்வனவு செய்தல், காணியை கொள்வனவு செய்தல், வாகனங்களை கொள்வனவு செய்தல், வீடுகளை கொள்வனவு செய்தல், அதேபோல் பங்குச்சந்தையில் முதலீடு செய்தல், அதில் திரைசேரி உண்டியல், சாதாரண பங்குகளை கொள்வனவு செய்தல் என்ற நாம் பார்த்தோம். அதேபோல் இந்த பல்வேறு முதலீட்டு மார்க்கத்தின் அனுகூலங்களை சுருக்கமாக பார்த்தோமேனால் வட்டி வருமானத்தை பெற்றுக் கொள்ளலாம், பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளலாம், முதலீட்டு லாபம் மூலதன லாபத்தை பெற்றுக் கொள்ளலாம், பங்கு லாபத்தை பெற்றுக் கொள்ளலாம், பிணையாக வைத்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் போன்ற அனுகூலங்களை நாம் பார்த்தோம். ஆகவே நாம் இங்கு தரம் 11 பாடப்பரப்பில் உள்ள 9வது தேர்ச்சி மட்டத்தில் உள்ள 9.1, 9.2 ஆகிய விடயங்களை இங்கு முதலீடு என்ற பாடப்பரப்பை இங்கு நாம் சுருக்கமாக பார்த்தோம். ஆம் மாணவர்களே, இந்த பாடப்பரப்புக்குரிய வினாக்கள் தற்போது உங்களுக்கு தரப்படுகின்றது. இந்த வினாக்களை நீங்கள் இங்கு எழுதி கொள்ளுங்கள். முதலாவது வினா, முதலீடு என்றால் என்ன? முதலீடு என்றால் என்ன? இரண்டாவது வினா, முதலீட்டின் முக்கியத்துவங்களை குறிப்பிடுக. முதலீட்டின் முக்கியத்துவங்களை குறிப்பிடுக. மூன்றாவது வினா, மாற்று முதலீட்டு வழிமுறைகளில் மிகவும் பொருத்தமான முதலீட்டு வழிமுறையினை தெரிவு செய்யும் பொழுது கருத வேண்டிய காரணிகள் மூன்று தருக. மாற்று முதலீட்டு வழிமுறைகளில் மிகவும் பொருத்தமான முதலீட்டு வழிமுறை ஒன்றை தெரிவு செய்யும் பொழுது கருத்தில் கொள்ள வேண்டிய காரணிகள் மூன்று தருக. நான்காவது வினா, மாற்று முதலீட்டு வழிமுறைகளில் பொருத்தமான முதலீட்டு வழிமுறைகள் நான்கினை குறிப்பிடுக. மாற்று முதலீட்டு வழிமுறைகளில் பொருத்தமான முதலீட்டு வழிமுறைகள் நான்கினை குறிப்பிடுக. ஐந்தாவது வினா, பங்குச்சந்தையில் முதலிடுவதன் முக்கியத்துவத்தை தெளிவுபடுத்துக. பங்குச்சந்தையில் முதலிடுவதன் முக்கியத்துவத்தினை தெளிவுபடுத்துக. அடுத்த வினா, பங்குச்சந்தையில் முதலீடு செய்யக்கூடிய பல்வேறு முறைகளை பேரிடுக. பங்குச்சந்தையில் முதலீடு செய்யக்கூடிய பல்வேறு முறைகளை பேரிடுக. அடுத்த வினா, மாற்று முதலீட்டு வழிமுறைகள் இரண்டினை குறிப்பிட்டு அதன் அனுகூலங்கள் இவ்விரண்டை தனித்தனியாக குறிப்பிடுக. மாற்று முதலீட்டு வழிமுறைகள் இரண்டினை குறிப்பிட்டு அதன் அனுகூலங்கள் இவ்விரண்டினை தனித்தனியாக குறிப்பிடுக. ஆம் மாணவர்களே, இந்த வினாக்களுக்கான விடைகளை உங்கள் பாடசாலைகளில் பாடம் தொடர்பான குழுக்கள் காணப்படலாம், அல்லது உங்களுடைய பாட ஆசிரியரை தொடர்பு கொண்டு அவர்களுக்கு அனுப்பி வைக்கும் பாடு நாம் இங்கு கேட்டுக் கொள்கின்றோம். ஆம் மாணவர்களே, இன்றைய தினம் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர மாணவர்களுக்கான வணிகக் கல்வியும் கணக்கிடும் என்ற பாடத்தில் ஒன்பதாவது தேர்ச்சி மட்டத்தில், அதாவது தரம் 11 9வது தேர்ச்சி மட்டத்தில் உள்ள முதலீடு என்ற பாடப்பரப்பை இங்கு நாம் பார்க்கக்கூடியதாக காணப்பட்டது. ஆகவே இந்த பாடப்பரப்பு தொடர்பாக இங்கு நாம் பல்வேறு விடயங்களையும் கலந்துரையாடக்கூடிய வாய்ப்பு காணப்பட்டது. ஆகவே மாணவர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாம் வேறொரு பாடப்பரப்புடன் சந்திக்கும் வரை நான் இங்கு உங்களுடன் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம் மாணவர்களே.